நாம் இந்த நாளிலே கத்திருக்கிறவையாய் மற்றொரு புதிய வார்த்தைக்குள்ளாக நம்மை அழைத்தமைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் வழக்கமாக லூகா புத்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். முக்கியமாக இந்த நாளிலே சற்று நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மற்றும் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த சத்தியத்திற்குள்ளாக நாம் வருகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கத்திற்குள் நம்புகிறேன். ஆகவே இந்த அருமையான சத்தியத்தை நாம் ஜெபசிந்தியோடு கருத்தோடு கேட்போம். முக்கியமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பல்வேறு போராட்டமும் பல்வேறு சோதனைகளும் பல்வேறு சோர்வுகளும் கடந்து போகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் இந்த வேதத்திலே ஆங்காங்கே பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லப்போனால், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லப்போனால் அவனுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கொண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? இயேசுவை கொண்ட கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை கொண்ட வாழ்க்கை, அவன் தான் கிறிஸ்தவன். அப்ப அப்படியான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறது, அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அவன் இயேசுவை அறிந்த இயேசுக்குள்ளா வாழ்ற வாழ்க்கையில அவன் உண்மையான ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு சோதனைகளும் பல்வேறு பாடுகளும் சந்திக்கிறவனாய் இருக்கிறான். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்றான். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பாவ உலகமாய் இருக்கிறது. அப்ப பாவ உலகமா இருக்கிறதுனால அவன் எதிரும் புதிரமாக செயல்படுகிறவனாய் இருக்கிறான். ஆக இந்த கிறிஸ்தவ உலக, இந்த கிறிஸ்தவ மனுஷனாய் வாழ்ற இந்த உலகத்துல அவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில இந்த பாவ உலகத்துல இருக்கிறதுனால பல்வேறு போராட்டங்களை சந்திக்கிறான், பல்வேறு பாடுகளை சந்திக்கிறான், பல்வேறு சோர்வுகளை சந்திக்கிறான். அதனாலே அவன் சற்று வீழ்ந்து போய் அவனுடைய வாழ்க்கையில சோர்வையும் பல்வேறு இலக்கரிப்பும் அவன் சந்திக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்க, ஆனா இந்த போராட்டம் கொண்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா அப்படின்னு சொல் ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஆனா வேதத்துல நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் சோதனைகள் பாடுகள் கொண்ட வாழ்க்கை தான் நிச்சயமாக, வேதம் மறுக்கவே இல்லை. ஆனா அதுதான் வாழ்க்கையா? இல்லவே இல்லை. ஏன்னா அநேக தெய்வ மனுஷர்கள் நம்ம எடுத்துக்காட்டா நம்ம வேதத்துல சிந்திக்கலாம். இன்னைக்கு கூட நம்ம ஒரு அருமையான மனுஷனை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறோம். அவ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் கலக்கமும் பயமும் பல சோர்வுகளும் பாடுகளும் பல காரியங்களோட கடந்து போற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் அனுபவிப்பேன் என்றால் இதுதான் வாழ்க்கையா? இப்படியேதான் வாழ்க்கையா? இல்லவே இல்லை. அன்ற அவிதமாக அப்படியே நீ ஓட்டுன்னு சொல்லவே இல்லை. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தெய்வ மனுஷர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த தெய்வ மனுஷர்கள் அவர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள், நம்முடைய வாழ்க்கையை சற்று அவர்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டும். அப்படியா ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு நாளில் இந்த நாளில் இந்த அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறவர்களே, சற்று அவர்களை ஒப்பிட்டு பார்க்கலாம், சற்று அவர்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். ஆக அவங்களே எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கடந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு பலம், நமக்கு ஒரு உத்வேகத்தை பார்க்கலாம் இல்லைங்களா? இன்னுமா கடவுளுக்குள்ள எலும்பும்படியான காரியத்தை பார்க்கலாம். அதுதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்வும் பல பாடுகளும் பல கலக்கமும் கொண்ட இருதயத்தை கொண்டிருப்போம் என்றால் நம்ம அப்படியே போயிருவோம் என்றால் அப்படியே விழுந்து போயிருவோம். சற்று நம்ம எங்க வரணும்? வேதத்துக்கு வரணும், வேதம் சொல்ற போதனைக்கு வரணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவன் செய்யற முக்கியமான முதிர்ச்சியான புத்திசாலித்தனமான செயல். ஆகவே இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நீனும் அப்படி விதமான காலகட்டங்களை கடந்து போகிறாய் என்றால் நாம எங்க வரணும்? உடனடியாக வேதத்துக்கு வரணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போய் கிடக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவங்க எங்க வரதில்லை, வேதத்துக்கு வரதில்லை, வேதத்து பக்கம் பாக்குறது இல்லை. இன்னுமா உலகத்தை நாடி போய்கிட்டு இருக்காங்க, இன்னுமா மனுஷன் நாடி போயிட்டு இருக்காங்க, இன்னுமா சுயத்தை நம்பி போயிட்டு இருக்காங்க, இன்னுமா உலகத்தின் உலக சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க தோற்று போய் தோண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு நீனும் நானும் கத்திருக்கிறபியா இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிற என்றால் இன்னைக்கு நீனும் நானும் அவிதமான சூழ்நிலையை கடந்து போகிறோம் என்றால் அவிதமான வேலையில நானும் நீனும் கடந்து போவோம்னால் நம்முடைய ஒரே நிவாரணம், நம்முடைய ஒரே விட எங்க? கத்தர் கொடுத்திருக்கிற வேதம் தான். ஆக அது வேதத்து பக்கம் நம்முடைய இருதயத்தை திறப்போம். அதுதான் புத்திசாலித்தனமான செயல். ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்துவனின் போராட்டமும் வெற்றியும் என்ற தலைப்புல சிந்திக்க போகிறோம். ஆகவே நம்ம சிந்திக்கிறவர்களே தேவன் தாமே நம்மோடு பேசுவேன்னு சொல்லி நம்ம ஜெபசிந்தியோடு இந்த செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இங்க பாருங்களேன், ஒரு அருமையான மனுஷன் அவனும் நம்மளை போலதான் வாழ்ந்தாங்க. அவனும் நம்மளை போலதான் வாழ்ந்தான். அவன் யாரு தெரியுமா? ஆனா அவனுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்ல, அவனுடைய வாழ்க்கையிலும் சோதனை இல்லாத வாழ்க்கை இல்ல, அவனுடைய வாழ்க்கையிலும் மன கலக்கம் இல்லாத வாழ்க்கை இல்ல. சந்தித்தான் அங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பாக்கலாம் தெல்ல தெளிவா அவனை எழுதி வைத்த அருமையான சங்கீத புஸ்தகத்துல நம்ம கத்துக்கொள்றோம். அததான் பாக்குறோம் அங்க பாருங்களேன், 77 சங்கீதத்தை திருப்பிக்கொள்வோம். அந்த அருமையான ஒரு பர்டிகுலராக அந்த 77 சங்கீதத்துல சிந்திக்க போகிறோம். 77 சங்கீதத்தை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஒரு மூணு பகுதியாக பிரிக்கிறோம், மூணு பகுதியா பிரிக்கிறோம். என்ன அருமையான எடுத்து காட்டு பாருங்களேன், இன்னைக்கு நானும் நீனும் விதிவிலக்கு அல்ல, நம்முடைய முன்னோர்களும் விதிவிலக்கு அல்ல, நம்முடைய முன்னோர்களும் அவிதமாக தான் வாழ்ந்தார்கள். அங்க பாருங்களேன், சங்கீதம் 77 சங்கீதத்தை நாம் திருப்பிக்கொள்வோம். அந்த சங்கீதத்தை எழுதுனது யார் தெரியுமா? அங்கு ஆசாபின் சங்கீதம் சொல்றாங்க. ஆசாப் என்ற மனிதனால் எழுதப்பட்ட சங்கீதம், அவன் ஆசாபின் சங்கீதம் சொல்லப்படுது. அந்த ஆசாபின் சங்கீதத்துல அங்க பாருங்க அவருடைய நிலைமையை பாருங்களேன். ஐயோ, இன்னைக்கு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கணும். இந்த அருமையான சங்கீதத்தை படிக்கும் பொழுது ஒரு மூணு பகுதியா சிந்திக்கலாம், மூணு பகுதியா நம்ம பிரிக்கிறோம். இந்த இந்த அருமையான சங்கீதத்தின் மூலையாய் கடந்து போகும்பொழுது அப்ப நம்ம இங்க பாக்குறோம். அங்கு முதல் பகுதி அவனுடைய ஆத்மா எவ்வளவு சோர்ந்து போய் கிடக்கிறத பார்க்கலாம். முதல் பகுதி அவருடைய ஆத்மா டிப்ரெஸ்ட், முழுமையா டிப்ரெஸ்ட். டிப்ரெஸ்ட்னா மன அழுத்தம், பயங்கரமான மன அழுத்தத்தோடு கடந்து போகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி அவன் ஆராய்ச்சி செய்யறான். இரண்டாவது பகுதி சற்று நிதானித்து பார்க்கிறான். மூணாவது பகுதி நினைவு கூறுகிறான், நினைவு கூறுகிறான். இதுதான் நம்ம அந்த 77 சங்கீதத்தை மையமா வைத்து இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு நீங்க நானும் நம்முடைய வாழ்க்கையில சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விதமான போராட்டங்களாய் கடந்து போகிற காரியங்கள் உண்டு. இங்க பாருங்க, அவனும் விதிவிலக்கல்ல, அந்த ஆசாப் என்ற மனுஷனு கூட அங்கு அவனுடைய வாழ்க்கையில எவ்விதமான காரியங்கள் கடந்து போனான். முதல் பகுதியா பாக்குறோம், 1 9 வசனம் வரைக்கும் முதல் பகுதியாக அவனுடைய சோர்வு, அவனுடைய அழுத்தம், அவனுடைய பாடு, அவனை இவ்வளவாய் நொறுக்கி போய் கிடக்கிறது பாருங்களேன், இவ்வளவாய் நொறுங்கி போய் கிடக்கிறான் பாருங்களேன். அவன் சொல்ற வார்த்தையில இருந்து நம்ம படிக்கலாம் பாருங்களேன். அங்க பாருங்களேன், அந்த இடத்துல 77 சங்கீதத்துல முதல் 9 வசனம் அதை தான் பாக்குறோம். த இரிட்டேஷன்ஸ் ஆஃப் டிப்ரஸ்ட் சோல், மூணு பகுதியா, த இரிட்டேஷன்ஸ் ஆஃப் டிப்ரஸ்ட் சோல், ஒரு மன அழுத்தம் கொண்ட ஒரு ஆத்மாவுடைய இரிட்டேஷன், எரிச்சல், அதான் முதல் பகுதியை பார்க்கிறோம். அங்க பாருங்களேன், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிற்று, நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராகாலத்தின் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்துவமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். பார்த்தீங்களா, அவனுடைய பாடு, அவனுடைய பயங்கரமான அழுத்தம், மன அழுத்தம். இது காரணம் என்ன காரணம் சொல்லல, ஆனா அவனுடைய அவனுடைய பல பாடுகளுடாய் கடந்து போகும்பொழுது, அவனுடைய பல துன்பங்களுடாய் கடந்து போகும்பொழுது, அவன் பல பல சோதனைகளுடாய் கடந்து போகும்பொழுது, அந்த ஆசாப் என்ற மனுஷன் விதமாக கடந்து போறான் பாருங்க, எவ்வளவோ கடந்து போறான் பாருங்க. அந்த கடந்து போன வேலையில கூட அவன் அதான் சொல்றான், அந்த இடத்துல ஒரு ட்ரபிள்டு, ஒரு ட்ரபிள்டா, ஒரு பிரச்சனையுடாய் கடந்து போற ஒரு விசுவாசியா இங்க பாக்குறோம், ஒரு ட்ரபிள்டு. அந்த சமயத்துல ஒரு பயங்கரமான இருளான ஒரு சூழ்நிலையை அவன் கடந்து போகிறான். அந்த சமயத்துல அவன் பல போராட்டங்களோட கடந்து போறான். அந்த போராட்டத்து மத்தியில அவன் என்ன செய்யறான் பாருங்க, 2 குறிப்பிட்டு பாக்குறோம். அந்த இடத்துல 1-2 என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இந்த சூழ்நிலையில கூட அவன் எதை விடலைங்க, ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறத விடவே இல்லைங்க. இந்த சூழ்நிலையில கூட அவன் ஆண்டவரை நோக்கி ஜபிக்க விடவே இல்லை, ஜபிக்கிறத விட்டுறவே இல்லை. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேங்கிறான். ஆபத்து நாள்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, எதிரியா நாடி போயிடுறாங்க இல்லைங்களா, பணத்தை நாடி போயிடுறாங்க, உலகத்தை நாடி போயிடறாங்க, நண்பனை நாடி போயிடறாங்க. ஆனா ஒரு கிறிஸ்துவன் செய்யற முதிர்ச்சியான செயல் என்ன தெரியுமா, இந்த சூழ்நிலை தான், இந்த சூழ்நிலை தான், இந்த இக்கட்டான சூழ்நிலை, நீ நானும் எங்க போனோம், எங்க போனோம், ஜபத்துக்கு போனோம். அதான் முதிர்ச்சியான செயல், அதான் புத்திசாலியமான செயல். அந்த சமயத்துல கூட, அந்த சூழ்நிலை கூட, அதனாலதான் த டே ஆஃப் ட்ரபிள் மஸ்ட் பி த டேஸ் ஆஃப் ப்ரேயர், டே ஆஃப் ட்ரபிள் மஸ்ட் பி த டேஸ் ஆஃப் ப்ரேயர் என்று ஒரு அருமையான தேவ மனுஷன் எழுதுறாப்புல. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனையுடாய் கடந்து போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான நாளா இருக்கணுமா? ஜப நாளாய் இருக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் தன்னுடைய பல்வேறு சோதனை முன்பகுதியாக தான் வைக்கிறோம். அவன் அந்த மூணாம் வசனத்துல பார்க்க, நான் தேவனை நோக்கி, நான் தேவனை நினைத்த போது, நான் தேவனை நினைத்த போது அலறினேன். ஐ வாஸ் ட்ரபிள்டு. அங்க பாருங்க, அவன் வந்து அவனுடைய வாழ்க்கைய, அதாவது தேவனை குற்றஞ்சாட்டுற மாதிரி அவனுடைய வாழ்க்கையில கடந்து போயிட்டான் பாருங்களேன். அந்த அதாவது சொல்ல போன ஒரு காலத்துல தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் எல்லா நன்மையும் அனுபவித்தவன் இன்னைக்கு தேவனை நினைத்த போது அலறினேன் அப்படின்னு சொல்ற காரியம், இட் காஸ்ட் ஹிம் டு கம்ப்ளைன் பிட்டர்லின்னு சொல்லி பாக்குறோம். இட் காஸ்ட் ஹிம் டு கம்ப்ளைன் பிட்டர்லி. கசப்பான விதத்துல அவரை குற்றஞ்சாட்டும்படியாக, குறை சொல்லும்படியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லும்படியான ஒரு கசப்பான ஒரு காரியத்தை சொல்லுறோம். அதனாலதான் சொல்லுது, நான் தேவன் இப்போது அலறினேன் என்று சொல்லும்படியான காரியம். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிட்டு, அவனுடைய பாருங்களேன், அவனுடைய வேலையை பாருங்களேன், அவனுடைய வேலை ஒரு விசுவாசியாய் எவ்வளவாய் பல போராட்டங்களாய் கடந்து போறதை நம்ம பார்க்கலாம். நான் நானா வசனம், நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். அவனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், தூக்கம் கூட நிம்மதியா தூங்க முடியல. அங்க பாருங்க, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி, நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். ஐயையோ, அவனுடைய வாழ்க்கை பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு பரிதாபமான சூழ்நிலை கடந்து போறான். பேச முடியல, ஸ்லீப்லெஸ் அண்ட் ஸ்பீச்லெஸ், தூக்கம் இல்ல, பேச முடியல, பேச மாட்டாதபடி, தூக்கம் இல்லாதபடி, நிம்மதியான தூக்கம், தூங்க முடியல. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில பல்வேறு வருத்தங்கள், பல்வேறு வியாகுலங்கள், பல்வேறு சோர்வுகளை, அழுத்தங்களை கடந்து போறதுனால அவருடைய வாழ்க்கையில பல பிரச்சனை. ஐ வாஸ் ட்ரபிள்டு, ஐ வாஸ் சோ அப்செட், அப்செட் ஆகி கிடக்கிறான். அதனாலதான் அந்த இடத்துல பாக்குறோம், அதனால அவனுடைய வாழ்க்கையில தூங்க முடியல, சரியான விதத்துல பேசவும் முடியல, அவ்வளவு பயங்கரமான விதத்துல மன அழுத்தத்தினாலே அமிழ்த்தப்பட்டு அப்செட் ஆகி போய் கிடக்கிற ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்படுறது நீங்க பாக்குறோம். அதனாலதான் சொல்றான், ரா காலத்துல என் சங்கீதத்தை நான் நினைத்து அந்த இரவு நேரத்தை அப்படியே பல பல பாடுகளோடாய் கடந்து போற அந்த அந்த இக்கட்டான வேலை, இருள் சூழ்ந்த வேலையை அவன் கவனிக்கிறான். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது சொல்றான் பாருங்க. அந்த ஏழாம் வசனத்துல படிக்கிறோம், அவனுடைய பாடுகள் எவ்வளவாய் அவனை அழுத்தது அழுத்தம் கொடுக்குது பாருங்க. எவ்வளவாய் அவனை அவனுடைய பாடுகள், அவனுடைய துன்பங்கள் எவ்வளவாய் அழுத்தப்பட்டு கடைசியில தேவனையே கேள்வி கேட்கிற அளவுக்கு கடைசியில அந்த இடத்துல அந்த அந்த போராட்டம், அந்த சோதனை அதிகரிக்க அதிகரிக்க தேவனுக்கு எதிரான பேச்சை பாக்குறான் பாருங்க. கடவுளுக்கு எதிரான பேச்சை இங்க பாக்குறது பாக்குறோம். நன்றி கெட்ட ஒரு பேச்சை காமிக்கிறான் பாருங்க. அந்த 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 ஆசாப்புக்கும் நேர்ந்தது பாருங்களேன், அந்த ஆசாப்புக்கும் நேர்ந்தது பாருங்களேன். அவன் சொல்றான், ஏழாம் வசனத்திலிருந்து, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ. எப்படிலாம் கேள்வி கேட்கிறான் பாருங்க. அவனுடைய சோதனை எவ்வளவாய் அவன் சோதனை அழுத்தப்பட்டு கடைசியில கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு எவ்வளவு பயங்கரமான போராட்டத்தை அவன் சந்திக்கிறான் பாருங்க. எவ்வளவு நினைச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான போராட்டத்தை சந்திச்சிருப்பான். அதனால எவ்வளவு பயங்கரமான ஒரு ஒரு துணிகரமான ஒரு நன்றி கட்ட ஒரு இருதயத்தை காமிக்கிறான் பாருங்க. எவ்வளவு ஒரு ஐயோ எவ்வளவு பெரிய கேள்வி வைக்கிறான், கடவுளுக்கு எதிரான ஒரு பேச்சு பேசுறான் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, அதே அவன் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, அவ்வளவுதான், நித்திய காலமா கைவிட்டுருவாரோ, இனி ஒருபோதும் ஐயோ அவர் தயையை பார்க்க முடியாதா, அவ்வளவுதான், கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, அவருடைய வாக்கு தத்துவமான தலைமுறை தலைமுறைக்கும் ஒழுங்கி போயிருச்சா, தேவன் இரக்கம் செய்ய ஐயோ மறந்துட்டாரா, கோபத்தினாலே தமது உருக்கமான இரங்களை இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரா, அடைத்துக் கொண்டாரா. ஐயோ, உன்னுடைய சூழ்நிலை பாத்தீங்களா? இப்ப அந்த முதல் பகுதி ஒன்னாம் வசனத்துல ஒன்பதாம் வசனம் வரைக்குமே அந்த ஆசாப் என்ற தேவ மனுஷன் பல போராட்டங்கள், பல அழுத்தங்கள், மன அழுத்தம், தாங்க முடியல, தூக்க முடியல, தூங்க முடியல, பேச முடியல, அவனுடைய வாழ்க்கையில வாஸ் சோ அப்செட். அவன் முழுமையாக ஐயோ பலமற்றவனாக விழுந்து போய் கிடக்கிறான், அடே அப்ப சோர்ந்து போய் கிடக்கிறான், மன சஞ்சலத்தோடு, வியாகுலத்தோடு, துக்கத்தோடு, பாடுகளை அனுபவிக்க அனுபவிக்க அவன் ஆழமாய் ஆழமாய் அழுத்தப்பட்டான். அவனுக்குள்ள பாவம் எழும்பி நிக்குது பாருங்க, அவனுக்குள்ள மாம்சம் எழும்புது பாருங்க, அவனுக்குள்ள பாவம் எழும்பி நிக்குது பாருங்க. தேவனையே குற்றஞ்சாற்றுற அளவுக்கு, தேவனுக்கே எதிராக கேள்வி கேட்கிற அளவுக்கு பயங்கரமாக பயங்கரமாக துணிகரம் கொள்வது பாருங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை அங்க அந்த அந்த படத்தை அங்க பார்க்கலாம் பாருங்க. பாத்தீங்களா யாரு சங்கீத புஸ்தத்துல ஆசாப் என்ற தேவ மனுஷன் உடைய நிலைமையை பாத்தீங்களா? இன்னைக்கு நீனும் நானும் அவிதமா கடந்து போகிற வேலையில சற்று சிந்தித்து பாரு. ஐயோ, இன்னைக்கு அவனும் விதி விலக்கல, நானும் விதி விலக்க. அவனுடைய வாழ்க்கையில பாடுகள், அவனுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல சோதனைகள், பல கஷ்டங்களை அனுபவித்த ஒரு காரியத்தை அங்க பாக்குறோம். அப்படியான சூழ்நிலை எவ்வளவு இக்கட், நிச்சயமாக ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை, எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை சந்திச்சிருப்போம் பாருங்களேன். அவருடைய வாக்கள் எவ்வளவாய் விழுந்து போகிறதை பார்க்குறோம் பாருங்க, எவ்வளவாய் சோர்ந்து போய் கிடக்கிறத பார்க்குறோம் பாருங்க, எவ்வளவாய் மனம் சஞ்சலித்து போகிறதுக்காக அவனுடைய பேச்செல்லாம் பார்க்கும்பொழுது, அவனுடைய தூக்கமின்மையை பார்க்கும்போது, அவனுடைய என்ன பேசுறதே தெரியல, அவடியாக பேசுறான், அவன் சோர்ந்து போய் கிடக்கிறான், விழுந்து போய் கிடக்கிறான், அவ்விதமான பல போராட்டங்களுடாய், பல கஷ்டங்களுடாய், பல பாடுகள் அவனை அழுத்துது, அழுத்துது, அவனை அழுத்தி அவனை சிக்குநூறாக்கி போடுறது காரியத்தை பார்க்கலாம். அதனாலேயே அவனுக்குள்ள இருக்கிற பாவம், அவனாலேயே அவனில் எச்சம் இருக்கிற, அவனில் எச்சமா இருக்கிற பாவம், அவனில் தங்கியிருக்கிற மாம்சம் அவனை தாக்குது, அவனை இன்னுமாய் எழுமை, அவனை இன்னுமாய் நொறுக்கி தேவனுக்கு எதிராக செயல்பட வைக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நேரங்கள்ல ஐயோ நமக்குள்ள இருக்கிற பாவம் தேவனுக்கு எதிராக செயல்பட வைக்குது, கவனிச்சீங்களா? இவ்விதமான சோதனையுடாய், இவ்விதமாய் பாடுகளுடாய் தேவனையே குறை சொல்ல துணிகரங்கொழுது, தேவனுக்கு எதிராக பேச துணிகரங்கொழுது. என்ன கடவுள் செஞ்சிட்டாரு, என்ன கடவுள் செஞ்சிட்டாரு, என்னத்தை நன்மை அனுபவிச்சேன், ஐயோ எத்தனை, ஐயோ எத்தனை பேச்சு, எத்தனை நன்றி கட்ட பேச்சு, எத்தனை துரோகமான பேச்சு, எத்தனை துரோகமான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துல ஊடுருவி பாயிறது, எத்தனை தேவையற்ற பேச்சுகள், எத்தனை தேவையற்ற எண்ணங்கள், எத்தனை நன்றி கட்ட எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துல ஊடுருவி பாயிறது பாருங்க. ஐயோ எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா, ஜாக்கிரதையாக விழிப்பாயிரு. இதோ இந்த ஆசா மனிதனுடைய வாக்களையும் அதான் சந்திச்சான், இந்த ஆசா மனிதனுடைய வாக்களையும் அதான் சந்திச்சான். ஆக அப்படியான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, இன்னைக்கு நம்மளும் அப்படியான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது சற்று நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். அந்த சமயத்துல நாம என்ன செய்ய வேண்டும், அந்த சமயத்துல அப்படியே நம்ம என்ன செய்யணும், அப்படியே உளுந்து போயிடறதா, அப்படியே விழுந்து போய் அதான் ரெண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இரிட்டேஷன்ஸ் ஆஃப் த ட்ரிப் டிப்ரெஸ்ட் சோல், ஒரு மன அழுத்தம் கொண்ட ஒரு ஆத்மாவுடைய காணப்படுகிற எரிச்சல், இரிட்டேஷன்ஸ் பார்க்கிறோம். பல எரிச்சல், அவன் பல்வேறு காரியங்களை பார்க்கறான், பல்வேறு காரியங்களை சோர்ந்து போயிடறான், பல்வேறு காரியங்களை விழுந்து போயிடறான், அவனுடைய மன அழுத்தம் அழுத்தம் ஆழமா அழிக்கப்பட்டு ஆதிக்கப்பட்டு அவன் முழுமையாக தேவனுக்கு எதிராக செயல்படுறான். அப்படியேப்பா அப்பா, ஒரு இத்தனைக்கு யாரு, ஒரு விசுவாசி, இத்தனைக்கு யாரு, அவன் ஒரு விசுவாசி. விசுவாசி பேசுற பேச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீ நானும் எம்மாத்திரம் சிந்தித்து பாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி வாழ்ற, இன்னைக்கு நீ எப்படி இருக்க, இன்னைக்கு ஒரு சப விசுவாசியா எப்படி செயல்படுற, மற்றவர்களை முன்மாதிரியாக செயல்படுற ஒரு காரியம், ஒரு சாட்சி இருக்கிறதா ஆராய்ந்து பாரு. அங்க பாருங்களேன், அவன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த வீழ்ச்சியை, அந்த காரியங்களை பார்க்கலாம். ஆனாலும் என்ன செய்யறான், அடுத்ததான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில விதமான மன அழுத்தத்தினாலே, இன்னைக்கு நிறைய பேர் விதமான தங்களுடைய மன அழுத்தத்தினாலே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விழுந்து போயிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. கிறிஸ்தனுடைய வாக்குல போராட்டம் தான், போராட்டம் இல்ல. ஆனாலும் அதுக்கு அடுத்த காரியம் என்ன, அடுத்தது என்ன செய்ய வேணும், அது சிந்திக்கிறதே இல்ல. இப்படிதான் மன அழுத்தத்தினாலே, பல கேள்வினாலே, பல போராட்டங்களாலே அவர்கள் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு விழுந்து போயிடுறாங்க, தோற்று போயிடுறாங்க. அவருடைய வாக்குல எழுச்சியை பார்க்கவே முடியல. இன்னைக்கு நீனும் அமிதமான காரியங்களோட கடந்து போகும்பொழுது விழுந்து போயிடாத, ஜாக்கிரதை, இடம் கொடுத்துடாத. நீ அதுக்கு முழுமையாக இடம் கொடுத்துடாத. வாழ்க்கையில போராட்டம் உண்டுதான், எனக்கும் உனக்கும் போராட்டம் உண்டுதான், துக்கமும் பல பாடுகளும் நிந்தனைகளும் பல போராட்டங்களும் பல பலவிதமான அழுத்தங்களும் பல்வேறு விதமான இரிட்டேஷன்ஸ் என்னை நம்மை சந்திக்கலாம், என்னை சந்திக்கலாம், உண்டுதான். எரிச்சல்கள், பல பாறைகள், பல காரியங்கள் நமக்கு காணப்படலாம். நம்முடைய மாம்சமே எதிராக செயல்படும், நமக்குள் வாசமடைகிற பாவம் நாம் கடவுளுக்கு எதிராக செயல்பட தூண்டும். விதமான காரியங்கள்ல புறம் தான் வரக்கூடாது வந்துச்சு பாத்தீங்களா, ஆசாபுடைய வாழ்க்கையில வந்துச்சு பாத்தீங்களா. ஆனா அவன் என்ன செஞ்சான், வரும் தான், ஆனாலும் நீ அதுக்கு முழுமையாக இடம் கொடுத்து நீனே தோற்று போயிற மாதிரி, நீ இதுக்கு விழுந்து போயிற மாதிரி இடம் கொடுத்துருவே கூடாது. அதுதான் முக்கியம், அதுதான் கிறிஸ்தவனுக்கும் மற்ற மதத்துக்கு உள்ள காரணத்துக்கும் வித்தியாசம். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கும், ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கும், ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம். அதுதான் இந்த ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையிலேயும் போராட்டம் உண்டுதான், ரட்சிக்கப்படாத வாழ்க்கையிலேயும் போராட்டம் உண்டுதான். ஆனா அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம், ரட்சிக்கப்பட்டவனுக்கும் போராட்டம் உண்டு, ரட்சிக்கப்படாதவனுக்கும் போராட்டம் உண்டு, இதோ சந்தித்தானா இல்லையா, அப்ப என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், விசுவாசம் சொல்லுவோம் என்றால், நிச்சயமாக நம்ம பல்வேறு போராட்டங்களை சந்திக்கிறது ஏது உண்டு, பல போராட்டங்கள் பல அழுத்தங்கள் சந்திக்கிறது உண்டு. ஆனா என்ன வித்தியாசம், அடுத்தது என்ன செய்யணும், அதிலே விழுந்து போயிடுறதா, அப்படியே நன்றி கட்டு விதத்துல பேசிக்கொண்டே இருக்கிறதா, அப்படியே சாட்சி கட்டு விழுந்து போயிடுறதா, அப்படியே தேவனுக்கு தூஷணம் பண்ணும்படியாக நம்முடைய பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறதா, பொழுதுனைக்கு அதே பேச்சு பேசிட்டே இருக்கிறதா, பொழுதுனைக்கு அதே அவிசுவாசத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கதா, அதே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டு இருக்கதா? அப்ப அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம், அப்ப ரட்சிக்கப்படாதவனுக்கும் ரட்சிக்கப்பட்ட நீ சொல்லிடுற உனக்கும் வித்தியாசம் என்ன? அப்ப இங்க பாருங்க, இவனும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆசாப் என்ற மனுஷன் உடைய வாழ்க்கையில போராட்டம் வந்தது, பல அழுத்தங்கள் சந்திக்கப்பட்டான், பல போராட்டங்கள், எரிச்சல், பல காரியங்கள், தூக்கம் இல்ல, பல பல போராட்டங்கள், அழுத்தங்களை சந்தித்தான், அவனுடைய வாழ்க்கையில சந்தித்தான். கேள்வி எதுதான், இறக்க ஜெயம் மறந்துட்டாரா? அவ்வளவுதான், வாக்கு தத்துவங்கள் மறந்துட்டாரா? அவர் தயை விட்டுருவாரா? கேள்வி கேட்கலாம் பாருங்க, பல போராட்டங்கள், ஆண்டவர் விட்டுட்டாரா, என்ன செஞ்சாரா, ஆகும்னு பயங்கரமான கேள்விகள். ஆனாலும் இரண்டாவது காரியம் என்ன, அந்த இன் அந்த இடத்துல இரண்டாவது காரியம் தான் முக்கியம். ரெண்டாவது அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்படியே அவன் உட்கார்ந்துடல, அப்படியே விழுந்து போயிடல, அப்படியே சும்மா புலம்பிட்டே இருக்கல, அப்படியே சும்மா தேவையில்லாத பேச்சு பேசிட்டே இருக்கல, அப்படியே தேவையில்லாத அவிசுவாசமான பேச்சு பேசிட்டு இருக்க. நிச்சயமா போராட்டம் வரதான் செய்யும், விதமான காரியங்கள் எழும்புதான் செய்யும். ஆனா என்ன பண்ணணும், ஒரு மெய் கிறிஸ்தவன், ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்தவன். அங்க பாருங்க அந்த ரெண்டாவது பகுதி பாருங்களேன், 10-ம் வசனத்திலிருந்து 14-ம் வசனம் வரைக்கும் ரெண்டாவது பகுதியை பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான் ரெண்டாவது பகுதி, அடையப்பா அதுதான் வித்தியாசம். தன் மனதை திருப்புறாங்க, தன் மனதை திருப்பும்படியான ஒரு காரியம், தன் மனதை ஆராய்ச்சி செய்யறான், அந்த நினைவு, அந்த மனதை ஆராய்ச்சி செய்து சிந்தித்து பார்க்கறான். அங்க என்ன செய்யறான், 10-ம் வசனத்திலிருந்து படிக்கிறோம், 10-ம் வசனத்திலிருந்து, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செய்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனே போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர். அடே அப்பா, இந்த சங்கீதக்காரன் இரண்டாவது பகுதியாக என்ன செஞ்சான், முதல் பகுதி பார்த்தோம், 1-ம் வசனத்திலிருந்து 9-ம் வசனத்திலிருந்து என்ன பேச்சு பார்த்தான், என்ன பேச்சு பார்த்தோம், கவனிச்சிங்களா? அவனுடைய சோறு பார்த்தோம், அவனுடைய இலக்கரிப்பு பார்த்தோம், அவனுடைய அவிசுவாசத்தை பார்த்தோம், அவனுடைய பாடை பார்த்தோம், அவனுடைய நிந்தனையை பார்த்தோம், அவனுடைய மன அழுத்தத்தை பார்த்தோம், அவன் பயங்கரமான தாங்க முடியாத காரியங்களுடைய கடந்து போனதை பார்த்தோம். அடுத்த பகுதிக்கு வந்திருக்கிறோம், அதே மாதிரி போயிட்டு இருக்குதா, அதே மாதிரி போயிட்டு இருக்குதா, ஒரு கிறிஸ்துவன் அதே மாதிரி போயிட்டு இருக்கிறானா? இன்னைக்கு நீனு நானும் கிறிஸ்துவனாய் விசுவாசியா நீ உட்கார்ந்துருக்க, இருக்கும் கட்டாயமா இல்லாம இல்ல, எனக்கும் உண்டு உனக்கும் உண்டு சோதனைகள், போராட்டங்கள், பல இலக்கழிப்புகள், பல சோறுகள், அழுத்தம், தாங்க முடியல, கடவுளுக்கு எதிரான காரியங்கள், ஐயோ மாம்சம் அப்படியே பேச ஆரம்பிக்குது, நமக்குள்ள இருக்கிற பாவம் பேச ஆரம்பிக்க தூண்டி விடுது, சாத்தான் தூண்டி விடுறான். அப்ப என்ன பண்ணணும், சற்று நிதானித்து. அதனாலதான் பிரசங்கி என்ற அருமையான புத்தகத்துல நீதிமொழி, அந்த சாலமோன் எழுதினானே அருமையான பிரசங்கி என்ற புத்தகத்துல, அங்க பாருங்க, பிரசங்கியின் புத்தகத்துல படிக்கிறோம் ஒரு அருமையான புத்தகம், 7-ம் அதிகாரம், பிரசங்கியின் புத்தகம் 7-ம் அதிகாரம். இதாங்க ஒரு கிறிஸ்துவன் முதிர்ச்சியான செயல் செய்யற ஒரு முதிர்ச்சியான செயல். பிரசங்கியின் புத்தகம் 7-ம் அதிகாரம் 13-14 வசனம் இங்க கவனமா கேட்போம். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை, தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அதான் உனக்கு எனக்கு சொல்றார் ஆண்டவர், சந்தோஷமா ஆண்டவர் கொடுத்துருக்க அருமையான வாழ்வு காலத்துல சந்தோஷமா நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில். அதனால சொல்லுது, இந்த டே ஆஃப் ப்ராஸ்பரிட்டி பி ஜாய்ஃபுல், இந்த டே ஆஃப் ப்ராஸ்பரிட்டி நல்ல அருமையான வாழ்வு காலத்துல சந்தோஷமாயிரு, பட் இந்த டே ஆஃப் அட்வர்சிட்டி, பட் இன் த டே ஆஃப் அட்வர்சிட்டி, பல பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் என்ன செய்யணுமா, கன்சிடர், சிந்தனை செய். இன்னைக்கு நீனும் எனக்கும் உனக்கும் ஆண்டர் இவ்விதமான தாழ்வு காலத்தை கொடுத்திருப்பார் என்றால், சிந்திக்கும்படியான காலம், நல்லா புரிஞ்சுக்கோ, சிந்திக்கும்படியான காலம், சிந்திக்கும்படியான செயல் செயல்படணும். ஐயோ அங்க அதான் செய்யறான் அந்த ஆசாம் என்ற அருமையான தேவ மனுஷன், அந்த சங்கீதக்காரர் அதான் செய்யறான், என்ன செய்யறான், அவருடைய வாக்குல அந்த தாழ்வு வேலையில அந்த பல போராட்டங்கள் மத்தியில சிந்திக்கிறான். அப்ப ஒரு முக்கியமான ரெண்டாவது காரியம் அவன் என்ன செய்யறான் பாத்தீங்களா, அடியப்பா தன்னுடைய சிந்தனையை திருப்புறான் பாருங்க, தன்னுடைய மனதை திருப்புகிறான் பாருங்க, அந்த மனதை திருப்பி அங்க யோசிக்கிறான். அப்ப இதுதான் வாழ்க்கைன்னு இல்ல, அப்ப என்ன செய்யறான் தெரியுமா, 10-ம் வசனத்துல அதான் படிக்கிறோம், அப்பொழுது நான் இது என் பலவீனம், இது என் பலவீனம், என்ன அருமையான வார்த்தை சொல்றான் பாத்தீங்களாங்க, எதுங்க இதோ இப்படியான செஞ்ச காரியம், இது என் பலவீனம்ங்கிறாங்க, என்னுடைய பலவீனம் சொல்றான் பாருங்க. ஆண்டவரே ஐயோ இன்னுமா சொல்லிட்டு, இன்னுமா எதிரா பேசிக்கிட்டு, இன்னுமா எதிரா பேசிட்டு அவிசுவாசத்தோடு போய்கொண்டிருக்கவே இல்லை, கடைசியில அவன் ஒத்துக்கொள்றான் தன்னுடைய தவற, ஒத்துக்கொள்றான், சி நான் தான் முட்டாள்தனம் பண்றேன், நான் தான் அறிவுனா இருக்கிறேன், ஐயோ இது என்னுடைய பாவம், எனக்குள் இருக்கிற அந்த எச்சம், அந்த எச்சம் எச்சமாகிய அந்த பாவம் என்னை எப்படி ஆட்டி படைக்கிறது, சி எனக்குள் இருக்கிற மாம்சம் எப்படி என்னை ஆட்டி படைக்கிறது, எவ்வளவு மரியாதையா செயல்படுறேன், ஒத்துக்கொள்றாங்க. இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம், இந்த பலவீனம் அதை ஒத்துக்கொள்றான். என்னுடைய தவறம், என்னுடைய தவறை ஒத்துக்கொள்றான். அப்படி பல போராட்டங்கள், பல அழுத்தங்களோட கடந்து போய் அடியப்பா தேவனுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறான், பல கேள்விகளை வைக்கிறான். அப்படி பல போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அடியப்பா கடைசியில அவனுடைய மனது திருப்பப்படுகிறது. அவனுடைய மனது அதே மாதிரி வாழ்க்கை வாழவே இல்லை. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்கள் சூழ்நிலை கடந்து போவாய் என்றால், அப்படியே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், இனிமா அப்படியே வாழ்ந்துட்டு நீ ரட்சிக்கப்படவே இல்லை. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்றால் வரும், ஆனாலும் அதை அசட்டை செய்து அதை முழுமையாக புறக்கணித்து, சி இது என்னுடைய பலவீனம், இது தேவனுக்கு எதிரான செயல், சற்று சிந்தித்து பார்க்கிறான், சற்று சிந்தித்து பார்க்கிறான், ஐயோ இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஐயோ இது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியம், விதமான பேச்சு உடைய சிந்தை, ஐயோ 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 இது தேவனுக்கு எதிரான செயல். அப்பதான் அவன் சொல்றான், அங்க என்ன பாக்குறான் பாருங்க, அடே அப்பா தேவனை உயர்த்தி பாக்குறான் பாருங்க, தேவனை உயர்த்தி பாக்குறான் பாருங்க, தேவனுடைய மகத்துவத்தை அவன் காமிக்கிறான் பாருங்க. ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்துள்ள வருஷங்களை, ஆனாலும் உன்னதமானவருடைய வலுதுகளத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரிகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்துள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அடே அப்பா கவனிச்சீங்களா, எந்த தேவனின் மேல அப்படியே பயங்கரமான கோபமும், எந்த தேவன் மேல அப்படியே பயங்கரமான எரிச்சலும், எந்த தேவன் மேல அப்படியான பயங்கரமான வாக்குவாதங்கள் வைத்தானோ, அதே தேவனை குறித்து எவ்வளவாய் போற்றி மகிமைப்படுத்தலாம் பாருங்க, எவ்வளவாய் கனப்படுத்தலாம் பாருங்க. அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன், அவருடைய உன்னதமானுடைய செயலை கிரியைகளை தியானிப்பேன், தியானிப்பேன். ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்தவன் செய்யறதுதான், அப்படியே விழுந்து போய் கிடக்க மாட்டான், சற்று வேதத்துக்கு நேராய் வரான், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறான், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறான். அதனாலதான் வசனம் சொல்லுது, இப்படியான ஒரு அருமையான வசனங்களை பார்ப்போம். ரோமர் புஸ்தகம் 12:12 என்ன சொல்லுது? அருமையான வசனம் ரோமர் புஸ்தகம் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நடையப்பா என்ன அருமையான வசனம் கவனிச்சீங்களா? அதனாலதான் அங்க பாருங்க, எபிரேயருக்கு எழுதின ஆக்குன்னு அழகா சொல்றாரு பாருங்களேன், 2 எபிரேயருக்கு எழுதின ஆக்குன்னு 2 எபிரேயர் புஸ்தகம் 2 எபிரேயர் புஸ்தகம் 2 ஒரு அருமையான வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் புதிய ஏற்பாட்டுல 299 எபிரேயர் 2:18 இந்த அருமையான எபிரேயருக்கு எழுதின ஆக்கியன் யாருக்கு எழுதுறாரு? இந்த யூத கிறிஸ்தவர்கள் பல பாடுகளுடாய் கடந்து போறாங்க, பல சோர்வுடாய் கடந்து போறாங்க. அப்படியான அந்த மக்கள் எங்க கிறிஸ்து விட்டு விலகி போகிற ஏதுவான சூழ்நிலை கடந்து போகிற வேலையில இந்த ஆக்கியோன் இந்த மக்களை உற்சாகப்படுத்த முடியாது எழுதுறாரு, அவ்வப்பொழுது தைரியப்படுத்த முடியாது எழுதுறாரு. அதை தான் படிக்கிறோம் எபிரேயர் 2:18. அதனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. அடையப்பா இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல சற்று சிந்தனை பண்ணி தியானம் பண்ணு, இந்த ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து, ஐயோ அவருடைய செயல்களை நினைவு கூறு, அவருடைய கிரியைகளை தியானம் பண்ணு, அவர் செய்த காரியங்களை சற்று தியானம் பண்ணு, அவருடைய வார்த்தையை அவருடைய வார்த்தைக்கு நேராய் போ, அவருடைய வேதத்தை எடுத்து படி. இதோ இந்த சமயத்துல நீ அப்படியே வீழ்ந்து போயிடாத, அப்படியே வீழ்ந்து போயிடாத. இது சாத்தான் எத்தனைக்கிற காரியம், இது பிசாசுடைய சூழ்ச்சி தந்திரம், இது உன்னை இனிமாய் கட்டு, இனிமாய் பாடு, இனிமாய் சோர்வு, இனிமாய் பலவீனத்தை காட்டி காட்டி காட்டி, இனிமாய் தேவனுக்கு எதிராக, இனிமாய் தேவனை விட்டு பிரிக்கும்படியான சூழ்நிலை. ஜாக்கிரதையாயிரு. ஆகவே இன்னைக்கு நீ சிந்தனை பண்ணு, எப்படியான வேளையில உன்னை நீயே தாழ்த்து, இப்படியான வேளையில உன்னை தாழ்த்து, ஐயோ ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து, ஐயோ ஆண்டவர் செயல்களை நினைவு கூர்ந்து, அவருடைய செயலை நினைவு கூர்ந்து, அவருடைய கிரியைகளை தியானித்து, அடே அப்ப அவருடைய வழி எப்படிப்பட்ட வழி, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதான வல்லமை, அங்கு நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார் என்று சொல்லி, அடேயப்பா அவரே அதிசயங்களை செய்கிற தேவன் சொல்லி அந்த ஆசாப் என்ற மனுஷன் அடேயப்பா அவனுடைய டோட்டல் சேஞ்சை பார்க்கலாம், அவருடைய முழு மாற்றத்தை பார்க்கலாம். அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கல. அதனாலதான் எபிரேயர் எழுதின ஆக்கியன் 10 பாருங்களேன், அதே புஸ்தகம் எபிரேயர் புஸ்தகம் 10 போவோம். 10 இவ்விதமான மக்கள் சோர்வுகளாய் கடந்து போனாங்க, இவ்விதமான மக்கள் பல பாடல்களாய் கடந்து போனாங்க. அந்த எபிரேயருக்கு எழுதின மக்கள், அந்த எபிரேயருக்கு எழுதின அந்த புஸ்தகத்துல அந்த ஆக்கியன் என்ன எழுதுறாரு? 23 படிக்கிறோம், 23 இந்த எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. கவனிங்களா அங்க பாருங்க, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, ஆசைவில்லாமல் உறுதியா இருக்கிறோம். இவர்களும் பல போராட்டங்கள், பல பாடுகள், பல அழுத்தங்களுடன் கடந்து போறவர்கள் இந்த ஆக்கன் அவர்களை பார்த்து எழுதுறார். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கிறது, அசைவில்லாமல் உறுதியா இருக்கிறோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரே, மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரொருவர் கவனித்து சபையை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்குள் புத்தி சொல்ல கடவோம். நானாவது சமீபப்படுத்தி வருகிற எவ்வளவாய் பார்க்கிறோம் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆம், நம்
நம்முடைய நம்பிக்கையை அசைவில்லாமல், நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைகளில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார், அவர் உண்மையுள்ள கடவுள். அதனாலதான் நீங்க பாருங்க, அதே 10 அதிகாரத்துல 33 படிக்கிற மற்றொரு அருமையான வசனங்கள் அங்க பாருங்க. அவர்களை பார்த்து பேசுறாரு, எப்படிலாம் இருந்தீங்கப்பா, எப்படிலாம் நீங்க சமாளிச்சீங்கப்பா, எப்படிலாம் நீங்க பல காரியங்கள் கற்றுக்கொண்டிருந்தீங்கப்பா, எப்படிலாம் நீங்க தேவனை அறிந்த நாட்கள் எவ்வளவா சந்திச்சீங்கன்னு சொல்லி நினைவுபடுத்துறாருங்க. பாருங்க 33 நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நீங்கள் என்னை கொடுத்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். அடேயப்பா, இப்படிப்பட்ட தைரியம், எப்படிப்பட்ட தைரியம், மிகுந்த பலனுக்கே ஏதுவான தைரியம். நீ வந்து இந்த அருமையான சத்தியத்தை அறிந்து, இந்த மகத்துவமான தேவனை அறிந்து, இந்த அருமையான நம்பிக்கையில் நீ வாழ்ற நம்பிக்கை ஒருபோதும் வீணல்ல, ஒருபோதும் வீணல்ல. அந்த மக்களை பார்த்தா தான் சொல்றாரு, எல்லாத்தையும் கொள்ளையிட கொடுத்தீங்கப்பா, எவ்வளவா சகித்தீங்க, எவ்வளவா பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க, இதோ எல்லாத்தையும் கண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆண்டிருக்காங்க. அதான் சொல்றீங்க, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகளாயிராமல், கவனிச்சீங்களா, நாமோ கெட்டு போக பின்வாங்குகளாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாயிருக்கிறோம், கவனிச்சீங்களா. நம்முடைய வாழ்க்கையில நாம் கெட்டு போறதுக்கு பின்வாங்கல் கெட்டு போறது பின்வாங்கிடக்கூடாது. ஐயோ, அப்படியே பின்வாங்கி கெட்டு போயிறது இல்லை பிரயோஜனமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த பின்வாங்குதல் அவ்வப்பொழுது எழும்பும் போது நம்ம சற்று சிந்தித்து பார்த்து கடவுளுக்குள்ள வரணும், கடவுளை சிந்தித்து பார்க்கணும். கடவுள் செய்த அருமையான காரியம், இந்த அருமையான வேதத்தை சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படியாக வாழ்ந்தால், நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்த அந்த முன்னோர்கள் எப்படியாக கடந்து போனார்கள் அங்கு பாருங்களேன். ஆக நம்முடைய ஆத்மா ஈடேறதான் விசுவாசிகளா இருக்க வேணுங்க, நம்முடைய ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கணும், அதுதான் முக்கியம். நம்முடைய ஆத்மா இன்னுமாய் கத்திருக்கணும் எழும்பணும், அதுதான் முக்கியம். நம்முடைய ஆத்மா இன்னுமா பலத்து கத்திருக்கலாம் சத்தியத்துக்குள்ள எழும்பணும், அதுதான் முக்கியம். இன்னுமா ஆத்மா கத்திருக்கலாங்க இல்லாதபடி பின்வாங்கி போறது எதுவாக போகும் என்றால் அது கெட்டு போகலாம் இருக்கிறோம். அதனாலதான் அந்த இடத்துல வசனம் சொல்லுவது பாருங்களேன், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அங்க பாருங்களேன் எவ்வளவு பயங்கரமா அந்த இடத்துல எழுதாரு பாருங்க, 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவா இருந்தால், எவ்வளவு பயங்கரம் பாருங்களேன், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு இனிமாரி அறிந்து பிறந்து கூட நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவா இருந்தால், மனசு பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்கதிலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். எவ்வளவு பயங்கரமான காரியம். 29 தேவனுடைய குமாரனை காலில் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையினாவை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அதனாலதான் சொல்றாரு 31 சீனுள்ள தேவனுடைய கைகள் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக நினைச்சு பாத்தியா, ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக, அடேயப்பா பரதே பயங்கரமான தேவனுக்கு தூரமாய், அடேயப்பா கல்லையும் மணி நம்பி போனவனாய், சாக்கடையில் ஊறி போனவனாய், நன்றி கெட்டவனாய், துரோகியாய், காணியாட்சி புறம்பாக்கப்பட்டவனாய், புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாய், தேவனே நோக்கி வராதபடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்ட ஆடுகளைப் போல அலைந்து தெரிந்து கொண்டன உன்னை என்னை ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக தன்னுடைய சந்தோக்கமான உனக்காக எனக்கு அந்த உலகத்தை அனுப்பி உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக அவர் வந்து மறிக்கிறார், அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்திக்கிறார், அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர் தாமே பலியாக உனக்காக எனக்காக ஒப்பு கொடுக்கிறார். இப்பேற்பட்ட பலி செலுத்தப்பட்டிருக்கும் போது இனி வேற ஒரு பலி செலுத்தப்படவே முடியாது, அவ்வளவுதான். பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், இனி இன்னொருத்தன் வந்து இன்னொரு பலி செலுத்தவே முடியாது. ஆண்டவர் தாமே தம்முடைய தேவத்துமார் தம்முடைய தேவன் தன் தேவன் தாமே தம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உனக்காக எனக்காக பலி செலுத்தப்பட்டார். இப்பேற்பட்ட தியாக பலி வேறு யாரும் நீ செலுத்த முடியும்? இப்பேற்பட்ட விளைக்கரத்தை கொடுத்து உனே இனையை மீட்டிருக்கும் பொழுது அப்பா நான் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கணும், எவ்வளவு சாட்சியா இருக்கணும், எவ்வளவு அவரை மகிமைப்படுத்தணும், எவ்வளவு அவரை கனப்படுத்தணும். அதுதான் சங்கீதக்காரன் அப்படியே விழுந்து போயிட்டான், அப்படியே துரோகியா நன்றி கட்டணா போல, ஐயோ சற்று சற்று நிதானித்து சற்று சற்று தன்னுடைய காரியங்களை சுதாரித்துக் கொண்டு அவன் இதயனுடைய பலவீனம் ஐயோ அவன் ஒத்துக்கொள்றான், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்றான். ஆகவே இன்னைக்கு நீ அப்படியே பேசிக்கிட்டே இருக்காத, அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற பிரயோஜனம் இல்லை. ஆகவே உன்னுடைய தவறை ஒத்துக்கோ, இது என்னுடைய பலவீனம் ஒத்துக்கோ, இது என்னுடைய பாவம் என்னக்குள்ளுக்கு வாசம் செய்கிற பாவம்னு சொல்லி ஒத்துக்கோ. உன்னை தாழ்த்து, மனந்திரும்பு, ஆண்டுக்குள்ள எழும்பு, இன்னுமா கத்தருக்குள்ள வாழு, சாட்சியா எழும்பு. ஐயப்பா அடுத்தது பாருங்களேன், மூணாவது பகுதியாக தான் பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீ அந்த இடத்துல அந்த சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாப்புல பாருங்களேன், அங்க பாருங்களேன், சங்கீதம் 77 மூணாவது பகுதியாக அந்த கடைசி பகுதிக்குள்ள வரும் 15-ஆம் வசனத்திலிருந்து 20-ஆம் வசனம் வரைக்கும் அவன் சற்று நிதானித்து சிந்தனை செய்கிறது மாத்திரமல்ல, கடவுள் காண்பித்த எண்ணிலங்கா நன்மைகளை நினைவு கூறுகிறான். அந்த இடத்துலதான் பார்க்கிறோம் கடவுள் கடந்த காலகட்டத்தில் காண்பித்த நன்மைகளை நினைவு கூறுகிறான். 15-ஆம் வசனத்திலிருந்து 20-ஆம் வசனம் வரைக்கும் யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உங்களுடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஜனங்கள் உமை கண்டது தேவனே, ஜனங்கள் உமை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது, மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் திரிப்புண்டு பறந்தது, உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றினால் முழங்கினது, மின்னல்கள் பூச்சிக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினர். இந்த இடத்துல அழகா சொல்லப்படுது 15, 16, 17 அப்புறம் 20-ஆம் வசனத்துல அருமையான காரியத்தை அங்க நினைவுபடுத்தி பேசுறாரு. 15-ஆம் வசனத்துல எப்படி ஆண்டவர் தம்முடைய இஸ்ரேல் மக்கள் யாக்கோபை மீட்டு கொண்டு வந்தார், அங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்தார் நினைவு கூறுகிறார். சற்று தன்னுடைய காரியங்களை பின்னாடி நடந்த காரியங்கள் பின்னாடி நிகழ்ந்த நன்மைகளை அவன் நினைவு கூர்ந்து ஆண்டரை மகிமைப்படுத்துறது பாருங்க, ஆக நல்லா கத்துக்கணும். இன்னைக்கு நீனும் நானும் விசுவாசியாய் முதிர்ச்சியான ஒரு நபராய் வாழணும், சாட்சியுள்ள மகனாய் வாழணும். ஆண்டர் உன்னையும் அதுக்காக அந்த உலகத்துல வச்சிருக்கிறார். இன்னும் கட்டாயமா உண்டுதான், போராட்டங்கள் மன அழுத்தங்கள் பல பாடுகள் ஒரு கிறிஸ்துவனாய் சந்திக்கிறது உண்டுதான். ஆகவே அப்படியே விழுந்து போறதும் வாழ்க்கை அல்ல, அதிலிருந்து எழும்பி வரணும், அன்றுக்காக சாட்சி அணிக்கணும். அதனால இரண்டாவது பகுதி பார்த்தோம், அவன் சற்று தியானிக்கிறான். எதை தியானிக்கிறான்? அன்றுடைய நன்மைகள், அன்றுடைய கிரியைகள். அடியப்பா எவ்வளவு மகத்தான காரியங்கள், உண்மை போல வேற தேவன் இல்ல சுவாமி சொல்லி அடியப்பா கடவுளுக்குள்ள பலப்படுறான், கடவுளுக்கு சற்று உறுதிப்படுத்தப்படுறான், அன்று சத்தியத்துக்குள்ளாக எழும்புறான், அன்றுடைய வாழ்க்கையில ஐயோ தன்னை முழுமையை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வருகிறான். என்னுடைய பலவீனம் ஐயோ, என்னுடைய பாவம் ஐயோ, என்னுடைய தவறுதான் சாமி, என்னுடைய முட்டாள்தனம் சாமி ஐயோ, எனக்குள் வைத்திருக்கிற எச்சமாய பாவத்தன்மையெல்லாம் வெளிப்படுத்திட்டேன், என்னை மன்னியும். அதை ஒத்துக்கொள்றான், என்னுடைய பாவத்தை தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்றான், மனம் திரும்பி கத்திற்குள்ள பலப்படுறான். நம்முடைய வேதத்தில் கூட எத்தனை அருமையான மக்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள், கவனிச்சீங்களா? அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் சந்தித்தாங்க, ஆனா நம்ம கெட்டு போகிறதுக்காக அல்ல, ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருக்கணும். நம்முடைய நோக்கமாக தான் நம்முடைய ஆத்துமா கத்திற்குள்ளாக ஈடேற வேண்டும், அதுக்காக தான் நம்ம விசுவாசிகளா இருக்க வேண்டும், கத்திற்குள்ளாக பலப்பட வேண்டும். கெட்டு போறதை ஆண்டவர் நம்ம உனையை நீ கொண்டு வந்தாரு, கெட்டு போறதுக்கு உனையை நீ ஆண்டவர் ரட்சித்தாரு, இனுமா இனுமா வீழ்ச்சி அடைந்து இனுமா நாசமா போறது உனையை நீ ஆண்டவர் கிருபியா அவரு தாமே தம்முடைய விலையப்படுறது ரத்தத்தை சிந்தினாரு. இவ்வளவு பயங்கரமான தியாக பலியை கொடுத்து, இவ்வளவு பயங்கரமான விளக்கிறத கொடுத்து உன்னை மீட்டு எடுத்திருக்காரு. அப்ப நீ நினைச்சு பார்க்க, அதனாலதான் இந்த மூணாவது பகுதியை பார்க்கிறோம். அதனாலதான் அந்த சங்கீதக்காரன் ஆசாம் என்ற சங்கீதக்காரன் சொல்றான், அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு பாயனை மீட்டு வந்தாரு. அந்த யாக்கோபு இஸ்ரவேல் சந்ததி, அங்க பாருங்க, அந்த யாக்கோபு இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தாரு. எவ்வளவு பயங்கரமான அடிமையில வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், எகிப்தின் அந்த மண்ணின் கீழே எவ்வளவு பயங்கரமா அடிமையில வாழ்ந்து கொண்டு இருந்த மக்களை ஆண்டவர் மீட்டு எடுத்தாரா இல்லையா, அதை நினைவு கொண்டு பேசுறான். இன்னைக்கும் ஆண்டர் என்னை எவ்வளவு பயங்கரமான பாவ பிடியில, சாதனுடைய பிடியில, அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டு இருந்த என்ன ஆண்டர் எவ்வளவா என்னை மீட்டு எடுத்திருக்காரு, அந்த நாள் நினைவு கூடணுமா இல்லையா, அதான் நினைவு கூடுறோம். இரண்டாவது காரியம், அந்த இடத்துல ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். அதான் அந்த 16-ஆம் வசனத்துல படிக்கிறோம், ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. அந்த 2-ஆம் வசனத்துல அந்த 16-ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த செங்கடலை இரண்டாக பிளந்த காரியத்தை அங்க பேசுறாரு. அதை நினைவு கூர்ந்து அந்த நன்மைகளை கடந்த காலத்துல ஆண்டவர் காண்பித்த ஆசீர்வாதங்களை நினைவு கூறுகிறத பாக்குறோம். அந்த இடத்துல 17, 18, 19, 3 வசனத்துல மேகங்கள் ஜனங்களை பொழிந்தது, அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது, குமுறுகள் சத்தம் கடல் காற்றினால் முழங்கினது, உமது வழி கடலிலும் உமது பாதையில் திரண்ட தண்ணீரில் இருந்தது. இப்படியாக காரியங்கள் எங்க பாக்குறோம், அவர்கள் அந்த எகிப்தியர்களை அடித்து போட்டதை நினைவு கூறுறான். அந்த இடத்துல ஆண்டர் எவ்வளவு ஆச்சரியமா 20-ஆம் வசனத்துல மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் முது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையே போல வழி நடத்தினர். ஆண்டவர் தம்முடைய மக்களை, அந்த இஸ்ரேல் மக்களை தம்முடைய மகா உன்னதமான புயத்தினாலே அரியப்ப உன்னதமான வழிநடத்தல் பாதுகாப்பை அந்த மக்களுக்கு காமிச்சாரா இல்லையா, அதான் நினைவு கூறுறோம். கடைசியாக அந்த 3வது பகுதியாக, ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சற்று நினைவு கூறணும். நம்ம அப்படியே விழுந்து போயிடக்கூடாது, அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது, நிச்சயமா வரும். ஆனாலும் அதை சற்று நாம
அதிலே விழுந்து போயிடக்கூடாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்லவே அல்ல. சற்று நம்ம வேதத்து பக்கமா வரணும், வேதத்தை தியானிக்கணும், அன்றோட செயல நினைவு கூறணும், அவருடைய நன்மைகள், அவர் செய்த கிரியைகள், உண்மை போல வர தேவன் யார், அப்ப அவனே பேசினா இல்லையா, என்ன சொன்ன, யார் சொன்னா அவனே அந்த அந்த எந்த எந்த ஆசா பேசினானோ அப்படிங்காக, அதே ஆசா மகத்தான தேவனுடைய வல்லமையான காரியத்தை புகழ் பாடினானா இல்லையா,
அடையாப்பா அவன் சிந்தித்து பாக்குறான், அந்த தாழ்வு காலத்துல சிந்தித்து பாக்குறான். சற்று நம்மளும் கூட இந்த சமயத்துல இந்த அருமையான வேலையில கத்தர் இந்த விதமான நேரத்தை வச்சிருக்கிறார், இந்த காலத்தை கடவுள் அனுபவிச்சிருக்கிறார். ஆகவே இந்த சமயத்துல நம்ம எங்க போகணும், வேதத்து பக்கமா போகணும், வேதத்தை தியானிக்கணும், சற்று நம்மை தாழ்த்தணும், நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளணும். இது என்னுடைய பலனோ, ஐயோ என்னுடைய பலவீனம் இதான், என்னுடைய இது என்னுடைய தவறு தான், என்னுடைய முட்டாத்தனம், ஐயோ நான் தவறா பேசிட்டேன், என்னை மன்னியு சாமி, எவ்வளவு வாய் நீர் என்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். இதோ ஒரு மூணாவது பகுதியாக அந்த தேவன் செய்த நன்மைகளை அவன் நினைத்து பார்க்கிறான். தேவன் செய்த அதிசயமான காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டருக்கு மகிமையை செலுத்துறான். ஐயோ நீர் எவ்வளவாய் நீ மீட்டெடுத்தீங்க சாமி, நான் ஒரு காலத்துல பாவியாய் நாரி போய் கடந்தேன், நன்றி கெட்டவனா வாழ்ந்தேன், தேவனுக்கு துரோகமாய் கடந்து போனேன், ஐயோ பாவ சேற்றுல ஊழி போய் கடந்தேன், மூழ்கி போய் கடந்தேன், ஐயோ என்னை மீட்டெடுத்த தெய்வமே, என்னை ரட்சித்த தெய்வமே, ஐயோ செங்கடல் ரெண்டாயிரம் பிளந்து வழிநடத்தினார் ஆண்டர் சிசுடல் மக்களை, அவ்விதமாக என்னை நடத்தினே சுவாமி, அடையே நீ ஒரு மேய்ப்பனாக என்னை நடத்தினே சுவாமி. ஆக நம்ம இங்க பாக்குறோம் முக்கியமாக சற்று சிந்தித்து பாரு, நம்முடைய முன்னோர்கள் கூட, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் கூட ஆபிரகாம் வாழ்ந்தார், ஆபிரகாம் வாழ்ந்தார், அவர்களும் சோர்ந்து போனார்கள் தான், ஆபிரகாம் சோர்ந்து போனார்கள், ஆனா அவர்கள் எழுப்பி வரலையா, ஆபிரகாம் வாழ்ந்தாரா, யாக்கோபு சோர்ந்து போனான் தான் எழுப்பி வரலையா, ரூத் எடுத்துக்கோங்க, ரூத் சோர்ந்து போனால் தான் அவள் சந்திக்கிற எத்தனை பாடுகள், ரூத் இந்த ஸ்திரீ சோர்ந்து போனால் தான் அவள் எழுப்பி வரலையா, யோசேப்பு சோர்ந்து போனான் தான் அவன் எழுப்பி வரலையா, தாவீது சோர்ந்து போனான் தான் எழுப்பி வரலையா, யோபு சோர்ந்து போனான் தான் எழுப்பி வரலையா, அண்ணால் சோர்ந்து போனால் தான், அண்ணால் எத்தனை பட பாடுகள், துக்கங்கள், பல போராட்டங்கள், அண்ணால் அந்த ஸ்திரீயானவர் பல சோர்வுகளை கடந்து போனான். அவள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவள் என்ன செய்யறா, அவளும் சோர்ந்து போனால் தான், ஆனால் எழும்பி வரலையா. அங்க பாருங்களேன், அண்ணாலை குறித்து படிக்கிறோம், இந்த அருமையான முதிர்ச்சியான செயல் அங்க பாருங்களேன். ஒன்னு சாமுவேல் புஸ்தகம், ஒன்னு சாமுவேல் புஸ்தகத்தை நம்ம படிக்கலாம். ஒன்னு சாமுவேல் அங்க ஒன்னாம் அதிகாரம், ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம். அண்ணா தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் பல பாடுகள் கூடாய் கடந்து போனான். ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஆறு ஆறாம் வசனம் பாருங்க, கத்தர் அங்க பாருங்க ஆறாம் வசனம், ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம், கத்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியான அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இங்க ஒரு காரியத்தை கத்துக்கொள்றோம், இந்த இடத்துல அவள் பயங்கரமான ஒரு பயங்கரமான சோதனையாய் கடந்து போனான். என்ன சோதனைங்க, அவளுக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்ல, அந்த இடத்துல யார் ஆளுகை செய்யறா, யார் ஆளுகை செய்யறா, அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, அந்த இடத்துல யார் அங்க நிக்கிறா, அந்த இடத்துல யார் ஆளுகை செய்யறா, யார செய்யறாத, யாரா வசனம், கர்த்தர் அவள் கற்பத்தை கவனிச்சீங்களா, கவனிச்சீங்களா. அப்ப இன்னைக்கு நீனும் நானும் இப்படியான சோதனைகள், பல பாடுகள், சோர்வுகள் கடந்து போகும்பொழுது கர்த்தருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்கவே இல்ல, அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நீ எடுத்துக்கணும், அதான் முதிர்ச்சியான செயல், அதுதான் நீனும் நானும் விசுவாசியா பேசுற பேச்சு, அதான் அதான் மெசம் சொல்லுது, அவருடைய அவரிடத்துல அன்பு குரலுக்கு சகலமும் ஆல் திங்ஸ் வொர்க் டுகெதர் ஃபார் குட். என்ன அருமையான வசனம், இதை விட வேற என்ன ஆறுதலான வசனம் நமக்கு தேவை, வேற என்ன வசனம் இருக்குது, இந்த உலக மனுஷனுக்கு கிடைக்குமா, இந்த புறஜாதியான மனுஷனுக்கு கிடைக்குமா, இந்த அந்நிய மக்களுக்கு இந்த வசனம் கிடைக்குமா, கை கொடுக்குமா, கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை கொடுத்து நம்மை தேசுகிறார், கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் ஆளுகை செய்றார், அவருடைய சித்தம் எல்லாமே எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில நடத்தல, அதை முதலாவது ஏத்துக்கோ, முதலாவது அதை முதலாவது அக்செப்ட் பண்ணிக்கோ, கர்த்தருடைய சித்தம் அவ்வளவுதான், அது முழுமையா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு ஆண்டு சாட்சியா நன்றியுள்ள மனுஷன வாழு, அவரை பிரியப்படுத்து, அவருக்கு மகிமையோ புகழையோ கொடு, அவ்வளவுதான் நம்ம இருக்கிறான் மட்டுமாக, கர்த்தர் என்னை எப்படி நடத்துறாரோ அந்த இடத்தை சந்தோஷமா ஏத்துக்கணும், நான் சாட்சியா வாழணும், கத்தர் இவ்வளவு தூரம் என்னை பிச்சையா என்னை கொண்டு வந்திருக்காரு, அதுக்கே கொடான கோடி நன்றி சாமி சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம வாழணும், அவ்வளவுதாங்க, வேற என்னங்க கொண்டு வந்தோம், கொண்டு போக போறோம், வேற என்ன கொண்டு வந்தோம், கொண்டு போக போறோம், சொல்லுங்க என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம், நிர்மாணியாகி வந்தேன், நிர்மாணியாகி போறேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அதுதான் ஒரு முதிர்ச்சியான விசுவாசி சொல்ற பேச்சு, என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம், ஐயோ அது பரலையே, இது பரலையே, ஐயோ அது வாங்கலையே, இது வாங்கலையே, அது செய்யலையே, இது செய்யலா, எப்படின்னா இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, ஐயோ தயசுது, ஐயோ இல்லைங்க இல்லைங்க, இன்னைக்கு இன்னைக்கு ஒன்ன ஆண்டர் அப்படியே 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 பட்டினியும் பசியும் விட்டாரா, இல்லை எல்லாம் உண்மையை எல்லாம் விட்டுட்டாரா? எவ்வளவு கிருபி அவனை ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், எவ்வளவு கிருபி அவனை சுகப்படுத்திருக்கிறார், எவ்வளவு கிருபி அவனை பலப்படுத்திருக்கிறார், எவ்வளவு கிருபி அவனை வழிநடத்திருக்கிறார். அதுதாங்க அவன் நினைவு கூறுறான். மோசே ஆரோன் என்ற அருமையான மனுஷன் அவன் சொல்றான் பாருங்க, மோசே ஆரோன் என்ற அருமையான மக்களை போல ஆட்டு மந்தையை போல எங்களை வழிநடத்தினீர் என்று அந்த சங்கீதக்காரன் கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க. கவனிச்சீங்களாங்க, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் முதல் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தின ஒரு மேய்ப்பனாக எங்களை நடத்தினீர் சுவாமி. ஒரு கிறிஸ்தவன் அதாங்க சொல்லணும். அந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில் அதான் பாக்குறோம். அவள் பயங்கரமான சோதனை, பல பாடு. நிச்சயமா ஒரு குழந்தை இல்லாத சமயம், ஒரு குழந்தை இல்லாத ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் நிச்சயமா பல துக்கங்கள் கொண்டதான். இத்தனைக்கும் சக்களுத்தி வசனப்படுத்துறான். அதையும் கத்துறதா அழகே செய்யறாரு, அதே கத்ததான் நடத்துறாரு, அதை சிந்திச்சுப்பாரு. அதுதான் அந்த வசனத்துல பாக்குறோமே, அதே அழகா சொல்லுறியே, கத்துற கற்பத்தை அடைத்தபடினார். அவ்வளவுதான், யார் செஞ்சது? கத்துற இடத்துல நடந்தது, அவ்வளவுதான். யோபாதான் சொல்றான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நன்மை அனுபவித்தான், தீமை அனுபவிக்கூடாதோ சொல்றானா இல்லையா? மனைவியை பார்த்து பேசுறான், பைத்தியகாரி போல பேசுகிறாய பேசுறானா இல்லையா? ஆக நம்முடைய வாழ்க்கையில கத்தர் தீமையை கொடுக்கிறாருன்னா அது நன்மைக்கு எதுவாக தான் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கை நன்மைக்கு எதுவாக தான் கொடுக்குறாரு. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எது கத்தர் அனுபவிக்கிறது சந்தோஷம், அது நன்மை. அதனால இது எனக்கு வந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது நடக்கல அப்படிதான் நினைச்சேன். இல்லைங்க, கத்தருடைய கரத்திலிருந்து எல்லாமே ஆறுகிறது. கத்தர் நடத்துற அந்த மகளுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள். பத்தாம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் அவ்வளவு பயங்கரமான வசனத்தோடு கடந்து போறா. 15வது வசனத்துல படிக்கிறோம், அங்க பாருங்களேன், 15வது வசனத்துல, அது கண்ணால் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை, நான் கத்தருடைய சன்னிதியின் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவள் பல பல போராட்டங்கள் கடந்து போறான், அவள் ஜபத்துக்கு நேராக கடந்து போறான். அங்க பாருங்க மற்றும் ஒரு காரியம், அந்த 18வது வசனத்துல படிக்கிறோம், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய். அடேப்பா, அதுக்கப்புறம் அவள் துக்கம் எந்த விதத்துல காமிச்சிக்கவே, நம்மளாம் என்ன பண்ணுவோம், காமிச்ச துக்கத்தை போராடிட்டு இருப்போம், காமிச்ச துக்கத்தை காமிச்சுக்கிட்டே இருப்போம். இவ்வளோ ஒரு மதியனமான தெரியல, துக்கம் வரும், வரமே இல்லை. அந்த வழக்கு வந்துச்சு, எங்க போய் முறையிட்டா? ஜபத்துக்கு போனா, ஆண்டுகிட்ட போய் முறையிட்டா, ஊட்டுனா, கண்ணீர் விட்டு அழுதா, எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட சொன்னான். இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டுகிட்ட சொல்லு, ஜபத்துக்கு போ, ஆண்டுகிட்ட போய் சொல்லு, எல்லாத்தையும் ஊட்டுன. அதுக்கப்புறம் என்ன செய்யல? அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. போஜனம் செஞ்ச வழக்கம்போல் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியா வாழ்ந்தா. அப்புறமா கத்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாலா இல்லையா? கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலா இல்லையா? அவளுக்கு அருமையான ஒரு குமாரனையா கத்தர் கொடுத்தாரா இல்லையா? அடியப்பா கொடுத்த பிறகு அவள் 2வது அதிகாரத்துல பாருங்களேன், என்ன பேச்சு பேசுறா? அவள் சோந்து போனாதான், எழுமி நின்னாள், ஆண்டுக்கு சாட்சியா வாழ்ந்தாள். என்ன அருமையான வார்த்தைங்க 2வது அதிகாரம் பாருங்க, அடுத்த அதிகாரம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவள் பேசின அருமையான உன்னதமான வார்த்தைகளை சற்று கவனிப்போம். 2வது அதிகாரம் 2வது வசனத்துல அங்க பாருங்களேன், அங்க பாருங்களேன், கத்தர் செய்த அருமையான நன்மைகளை நினைத்து அடையப்பா என்ன அருமையான காரியத்தை செய்யறா. 2வது வசனத்துல, கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொரும் இல்லை, எங்கள் தேவனே போல ஒரு கண்மனையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. அவர் சொல்றாருங்க, 6வது வசனத்துல சொல்றாரு, கத்தர் கொல்லுகிற ஒரு உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர், கர்த்தர் தரித்திரமும் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர், அவர் சிறியவனை புலிந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகரத்தை வைத்தார், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினாலே ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கவனிச்சியா என்ன முதிர்ச்சியான பேச்சு பாத்தீங்களா? கர்த்தர் தான் நடத்துறாரு, அவ்வளவுதான். அந்த வசனத்துல படிக்கிறோம், கர்த்தர் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு, அவரே கொள்ளுகிறவர் வைப்பார், அவர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் தான், தருத்திரம் அடைய செய்யறவர் அவர் தான், அவர் கருத்துலதான் எல்லாம் வருது. நீனு நானும் கேள்வி கேட்க, நீ நானும் யாரு? ஆகவே அவரை இம்மட்டுமா இந்த நாள் மட்டுமா எனக்கு காமித்த நன்மைகள் ஏராளம். ஐயோ, நினைத்து பார்த்து நன்றியுள்ள மனுஷனா வாழ, அவ்வளவுதான். இன்னும் மட்டுமா இந்த நாள் மட்டுமா ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை மட்டுமா. அடே, நம்மை ரட்சித்து வந்தாரு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, நினைச்சு பாக்கலையா? அது இல்லை, இது இல்லைன்னு புலம்பிட்டு விட, ஐயோ என்னுடைய ரட்சிப்பு ஆண்டவர் எவ்வளவு கிருபையா, பாவத்துல விழுந்து போன நாரி போய் கடந்த என்ன, ஐயோ பாவ நரகத்து போயிட்டு இருந்த என்ன, எவ்வளவு பெரிய கிருபையா ஆண்டவர் தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு எனக்காக அனுப்பி எனக்காக அந்த பாவ பிராயச்சித்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டாரே. என்ன பயங்கரமான ஒரு தியாகம், நான் மறிக்கின்ற இடத்துல யார் மறிச்சா?
இயேசுசாமி மறிச்சார். அந்த பகேந்திரமான மகத்துவமான அடியோப்பா தியாக பலி வேற யார் இந்த உலகத்துல செஞ்சா உனக்காக எனக்காக? வேற யார் இருந்தா? நீ நானும் நரகத்து போக முடியும், நீ நானும் நரகத்து போக முடியுமே. நாதி கட்டவனாய், நன்றி கட்டவனாய், துரோகியாய், தேவனுக்கு தூரமாய் கடந்து போன நீ நானும் அன்று அடியோப்பா அவர் கிருபையினாலே அவர் நம்மை அழைத்துக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார், மீட்டெடுத்தார், தம்முடைய பிள்ளையாக சொந்தமாக சொந்தம் பாராட்டி கொண்டார். இனி சொல்றார், தாய் மறப்பது போல தாய் மறந்தாலும் நான் உன்னை மறுவேங்கிறார், உன்னை என் உள்ளங்களில் வரைந்திருக்கிறேங்கிறார், நான் உன்னை விட்டு விழுவில உன்னை கைவிடுங்கிறார். இதெல்லாம் யாருக்குங்க? யாருக்கு இதெல்லாம்? இந்த வார்த்தையெல்லாம் இந்த பொய்த்து போச்சா? ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம், அதான் சொல்ற வாக்குத்தத்தம் பண்ணிட்டு ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது கவனிச்சிங்களா? ஆகவே இந்த நாளில் நாம் இந்த சங்கீதம், இந்த ஆசாபின் சங்கீதத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட அருமையான பாடங்கள், என்ன அருமையான பாடம்! இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல பல போராட்டங்கள் சோதனைகள் கூட கடந்து போகிறாயா? சோர்ந்து போகாதே, அதுதான் வாழ்க்கைன்னு விழுந்து போயிடாத. ஐயோ அவனும் அப்படிதான் கடந்து போனான், எரிச்சலை காமிச்சான், கேள்வி மேல கேள்வி கேட்டான், நன்றி கேட்ட ஒரு துரோகமான ஒரு தேவையில்லாத பேச்சுதான் பேச ஆரம்பிச்சான். ஐயோ அப்படியே பேசிட்டு இருக்கானா? இல்லைங்க, ரெண்டாவது பகுதி, இது என்னுடைய பலவீனம், ஐயோ என்னுடைய பாவத்தின் எச்சம், என்னுடைய பாவத்தன்மையை தான் வெளிப்படுத்துது, ஐயோ இதை நான் செய்யக்கூடாது, ஐயோ நான் மன்னிய சாமி, என்னுடைய பலம் என்னுடைய பலனும் ஒத்துக்கொண்டான். ஆகவே இன்னைக்கு நீ பேசுற பேச்செல்லாம் ஒத்துக்கோ, உன்னுடைய பாவத்தை குறித்து மனம் வருத்தப்படு, இவனை எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன், ஐயோ இன்னுமா நான் கடவுளுக்கு எதிராக எவ்வளவு துரோகம் செய்யறேன், என்னை மன்னியும் சாமி, என்னை எவ்வளவு கிருபியாய், இந்த கிருபியாய், இந்த கிருபியாய், சத்திய தூக்களாய், விசுவாச தூக்களாய், ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கும் பொழுது, எனக்காக எவ்வளவாய் ஒரே கொடுத்திருக்கும் பொழுது, நான் இன்னுமா ஏன் இவ்வளவு பேசுறேன், என்னை மன்னியும் சாமி, இது என்னுடைய பலவீனம், என்னுடைய தவறு, என்னை மன்னியும் சொல்லி மனம் திரும்பு, அவருடைய நன்மைகளை நினைவுகள், அவருடைய கிரைகளை நினைவுகள், இதோ வேதத்தை தியானித்து, வேதத்தை தியானித்து, ஐயோ தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிற, அவரை போல தேவன் இல்லைன்னு சொல்லி அவரை புகழ்ந்து பாடு. ரெண்டாவது மூணாவது காரியம் பார்க்கிறோம், அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறோம். கடந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகளாம் நினைவு கூர்ந்து ஆசா அந்த சங்கீதக்காரன் பேசுறதை பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோம். எத்தனை தேவ மனுஷர்கள் அவர்களும் சோர்ந்து போனார்கள் தான், ஆனா விழுந்து போயிட்டாங்களா? எழுப்பினாங்க, ஒவ்வொருத்தரும் எழுப்பினாங்க, கடமையா சாட்சியாக அன்றைக்கு சாட்சியா நின்னாங்க. ஆகவே இன்னைக்கு நீனும் நானும் கத்தர் கொடுத்திருக்கிற இடத்துல கத்தர் என்ன நமக்கு வைத்திருக்கிறார் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். அதனாலதான் ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் முதல் வசனம், எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் முதல் வசனம், என்ன அருமையான வசனம் கவனிச்சிங்களா? அந்த விசுவாச வீரர்களை பட்டியலில் 11 அதிகாரம் முடிக்கப்படுகிறது. பட்டியலோடு முடிக்கப்பட்ட பிறகு 12 வசனத்தின் முதல், 12 அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கப்படுகிறது. என்ன அருமையான, என்ன அருமையான வசனத்து! ஆகையால் அந்த விசுவாச பட்டியலை, விசுவாச வீரர்கள் பட்டியல் முடிந்த பிறகாக அந்த 12 அதிகாரத்து முதல் வசனம் சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ஆகையால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நிலை நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் அடிக்கிறோமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஓ விசுவாசியா இருக்கிற உனக்கு எனக்கு ஆண்ட சொல்ற வார்த்தை தாங்க. இதோ நம்முடைய முன்னோருடைய பட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கள் எத்தனை விசுவாசத்தினால, விசுவாசத்தினாலே போராட்டங்களை கடந்து வந்தார்கள், விதமான விசுவாசத்திலூடாய் கடந்து போகும்பொழுது அவருடைய வாழ்க்கையில நெற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ்ந்தார்கள்ங்க. அவர்களுடைய வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் கடந்து போகும்போது இந்த 12 அதிகாரம் முதல் வசனம் அதான் உனக்கு எனக்கு சொல்லப்படுது. இத்தனை மேகம் போன திறனான சாட்சிகள் நமக்கு கூட இருக்கிறாங்க. அதனால பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நினைக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கியே உடக்கடுவோம். நம்முடைய கண் இயேசுவை நோக்கி மட்டுமே பதிந்திருக்கட்டும். வேற யாரையும் பார்க்காத, உன்னுடைய சூழ்நிலை பார்க்காத, உன்னுடைய பாவ பாரத்தை பார்க்காத, ஐயோ பாரமான யாவற்றையும் தள்ளிவிடு, நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிடு, விசுவாசத்தை துவக்கிறோம் அவர் தான், விசுவாசத்தை கொடுக்கிறோம் முடிக்கிறோம் அவர் தான், அவரை நோக்கி, அந்த இயேசுவை நோக்கி உன் கண்கள் பதுங்கி இருக்கட்டும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற, உனக்குன்னு கத்தர் நியமித்திருக்கிற ஓட்டம் இதுதான். இந்த ஓட்டத்துல எப்படி செய்யணுமா? பொறுமையோட ஓடக்கடவு. அன்று உனக்கு கொடுக்கிற ஓட்டம், உனக்கு நியமித்திருக்கிற இந்த பாதை, இந்த பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு பொறுமையோட ஓடக்கடவும் சொல்லி இந்த ஆக்கியம் நமக்கு புத்திமதி சொல்கிறார். ஆகவே இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கிறேன். நானும் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போன வேலையில விதமான கடந்து போனாலும் அவன் தேவனுக்குள்ள பலப்படுத்தப்பட்டான், தேவனுடைய நன்மையை நினைவு கூர்ந்தான். ஆகவே இந்த நாளில் கூட நாம் சோர்ந்து போயிடாதபடி, இனிமாய் விழுந்து விடாதபடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோம், அவர் செய்த எண்ணிலங்கான நன்மைகளை நினைவு கூறுவோம், அவர் பாராட்டு நன்மைகளை நினைவு கூறுவோம். நினைவு கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமையாய் நாம் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, ராஜாதி ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒருபடி உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்றைய ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், சோதனைகள், பாடுகள், இலக்கரிப்புகள், வீழ்ச்சிகள் கடந்து போனாலும் கூட அவன் அப்படியே அதுதான் வாழ்க்கை சொல்லி வீழ்ந்து போகிறத சுவாமி, இது வந்து நாளில் நாங்கள் பார்த்தோம் அந்த ஆசாபினுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் இறைச்சல்கள், எவ்வளவாய் தேவனுக்கு எதிரான காரியங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆனாலும் அதிலே விழுந்து போகலையே சுவாமி. சற்று தன்னை இயக்கத்தாவே அன்றே சுதாரித்து கொண்டு, ஐயோ இது என்னுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டானே சுவாமி. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் விதமான சூழ்நிலை கடந்து போகும்பொழுது, ஐயோ சற்று நாங்கள் இதிலே விழுதுடாதபடி, இதிலே மூழ்கி விடாதபடி, அதுவே நாரி போய்கொண்டிருக்காதபடி, சாட்சி கட்டி வாழ்ந்து கொண்டிருக்காதபடி, உமக்கு தூஷணமாய் வாழ்ந்து கொண்டிருக்காதபடி, மற்றவர்கள் அன்றைய கத்தர் எங்களை பார்த்து கிறிஸ்துவை பார்க்காதபடி, ஐயோ கத்தாவே அன்றைய எங்களுடைய பாவ பேச்சு பார்த்து கொண்டிருக்காதபடி, அன்றுவே எத்தனை சாட்சி கட்ட வாழ்க்கை வேண்டாம் சுவாமி. ஐயோ நாங்கள் இதை சுதாரித்துக் கொண்டு விழிப்பாய், இது சாத்தனுடைய வேலை, இது பிசாசுடைய வேலை சொல்லி நாங்கள் விழிப்பாயிருந்து அன்றைய கத்தாவை நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அன்றே நாங்கள் அன்றே இது என்னுடைய பாவம், என்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டு அன்றே இந்த தவறை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி கத்திற்குள்ளாயில உதவி செய்யும். நீ பாராட்டின கிருபை நினைவு கூற வேண்டுமே சுவாமி. அன்றே நீ காண்பித்த நன்மைகளை நினைவு கூறுமே, நாங்கள் தியானிக்க வேண்டுமே சுவாமி. இதோ இந்த வேதத்தில் எத்தனை அருமையான சாட்சிகள் வைத்து போயிருக்கிறீங்க சுவாமி. அன்றே அவ்விதமாக நாங்கள் நினைவு கூற வேண்டுமே. உண்மை போல வேற பெரிய தேவன் யாருண்டு சொல்லி அதே சங்கீதக்காரன் சொல்றாப்பிலே சுவாமி. மாத்திரமல்ல, நீ பாராட்டின நன்மைகள், கடந்த காலத்தில் செய்த நன்மைகள் நாங்கள் நினைவு கூற வேண்டுமே சுவாமி. எவ்வளவா எங்களுக்கு கிருபை காண்பித்திருக்கீங்க சுவாமி. அன்றே நாங்கள் அவிதமாக ஆத்மா இடையே விசுவாசிகளாய் காணப்பட உதவி செய்ய சுவாமி. உங்க நாமத்துக்கு மகிமை வரும்படி முடியான வாழ்க்கையை வாழ உதவி செய்ய சுவாமி. எங்களுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் சோர்ந்து போனார்கள் தான், அவளே அப்படியே விழுந்து போல சுவாமி, எழும்பி நின்றார்கள் சுவாமி. எத்தனை சாட்சியான மக்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற எத்தனை தள்ளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடும் சொல்லி எனக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறேன் சுவாமி. ஆகவே எங்களுடைய பார்வைகள் உண்மை நோக்கி மாத்திரமே பதிந்திருக்க, நமக்கு எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடும்படியா எங்களுக்கு பலத்தை தாரும், அந்த விசுவாசத்தை தாரும் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆகவே எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிடும்படியாக, பாரமான யாவற்றையும் தூக்கி போட்டு நாங்கள் இயேசுவை நோக்கி ஓடும்படியான இருதயத்தை தாரு சுவாமி. ஆண்டவரே அப்படியாகத்தான் அந்த முன்னோர்கள் ஓடினார்கள் சுவாமி. அப்பதுமா நாங்களும் ஓட எங்களுக்கு பலன் தாரும். உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசுவோம். என்னோட தியாஸ்தியம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.